கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு மற்றும் மாலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பெங்களூர், விழுப்புரம், ஊட்டி, கோத்தகிரி, இத்லிஷால் இருக்கிற சகோதர சகோதரிகள் எல்லாருடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்கிறேன். போன வாரம் நாம நான்காவது வாலியத்தினுடைய ஏழாவது தலைப்புக்குள்ள நாம பிரவேசித்தோம். அதுக்கு முன்னதாகவே சில 6 அல்லது 7 மாதங்களாக இந்த வால்யூம் நாம பார்த்து வருகிறோம். இந்த வால்யூம் வரப்போகிற அர்மகதோன் யுத்தம், அந்த யுத்தம் எப்படி சம்பவிக்கும், அதற்கு முன்பு தேவன் இந்த உலக ஜனங்களுக்கு, இந்த உலக அமைப்புகள், கிறிஸ்தவ மண்டலங்கள் இதையெல்லாம் பற்றி எப்படி வெளிப்படுத்திட்டு இருக்கிறார் என்கிற எல்லா விஷயங்களையுமே இந்த வால்யூம்ல அங்க சகோதரர் அங்க பேசியிருக்கிறார். உண்மை சொல்லணும்னா இதுல அலசி ஆராயப்பட்டு விளக்கப்பட்டிருக்கிற அநேக விஷயங்களுக்கு நம்மளுடைய அறிவு போதாது, நம்மளுடைய புரிந்து கொள்ளுதல் பத்தாது. ஏன்னா நமக்கு முற்றிலும் புதுசும் முற்றிலும் கஷ்டமான சில கொள்கைகள், எப்படி இந்த உலகம் இயங்குது, அந்த உலகத்தில் உள்ள அமைப்புகள் எப்படி இயங்குது, ஒன்றோடு ஒன்று எப்படி சார்ந்து இருக்குது. சோ ஒரு மத ரீதியில, அரசியல் ரீதியில, சமுதாய ரீதியில இந்த ஆழமான விஷயங்களை எல்லாம் சகோதரர் அங்க பேசிட்டிருக்கிறார். சோ அதைய நம்ம நாள் இயன்ற வரைக்கும் நம்ம புரிந்து கொள்வதற்கு இந்த முயற்சியில நம்ம அங்க இறங்கியிருக்கிறோம். அதனால மறுபடியும் உங்ககிட்ட நான் ரெக்வெஸ்ட் வைக்கிறது என்னன்னா, கொஞ்சம் ட்ரையா இருந்தா நீங்களே என்ரிச் பண்ணிக்கோங்க. சோ இதுல உள்ள அநேக விஷயங்கள் அப்படியே நான் எடுத்து பிரசன்ட் பண்ண முடியாது. நமக்கு போதுமான விஷயங்கள், இதுல இருந்து சில விஷயங்களை நாம பார்க்க போறோம். ரொம்ப முக்கியமா இது நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம். ஏன்னா புஸ்தகத்தினுடைய கடைசி சில பாடங்கள் நேரடியா தீர்க்க தரிசனங்களுக்குள்ள வந்துடுது. ஆனா அந்த தீர்க்க தரிசனங்களே நல்லா இருக்கும், நம்ம எப்போதும் பார்க்கிற சப்ஜெக்ட்ஸ் போல. ஆனா அந்த தீர்க்க தரிசனங்களை புரிஞ்சுக்கணும்னா இந்த விஷயங்கள் பற்றின ஓரளவுக்கு பரிச்சயம் நமக்கு அங்க இருக்கணும். சோ அதனால இந்த ஒரு வால்யூம்னுடைய ஸ்டடி கொஞ்சம் நம்ம இதுவரைக்கும் கேட்கறதுக்கு கொஞ்சம் மாறுபாடா இருந்தாலும், நீங்க பார்க்கிற கோணம் நீங்க புரிந்து கொண்டு இதுக்கு ஒத்துழைக்க உங்களிடத்துல நான் கேட்டுக்கொள்கிறேன். சரி, போன வாரம் 7வது பாடத்துல நம்ம பார்த்தோம் த நேஷன்ஸ் அசம்பிள் அண்ட் த ப்ரிப்பரேஷன்ஸ் ஆஃப் த எலிமெண்ட்ஸ் ஃபார் த கிரேட் ஃபயர் ஆஃப் காட்ஸ் இண்டிக்னேஷன். தமிழ்ல ஜாதிகள் ஒன்று கூடுதலும் தேவனுடைய கோபாக்கினையின் மாபெரும் அக்னிக்காக பூதங்கள் தயாராகுதலும். சோ ஜாதிகள் எப்படியோ ஏதோ ஒரு அடிப்படையில ஒன்று கூட்டப்பட்டு வருகிறாங்க, அப்படி கூட்டப்பட்டு வருகிற அதே வேளையில ஜாதிகள் தேசங்களுக்குள்ளான அந்த அமைப்புகள் மனிதர்கள் எல்லாம் தேவனுடைய கோபாக்கினியை எதிர்கொள்ளுவதற்கு தங்களை ஆயத்தமாக்கி கொண்டிருக்கிறாங்க என்கிற இந்த விஷயத்தை இந்த பாடத்துல நாம பார்த்தோம். ஆதார வசனமாக செப்பனியா 3:8-9 சகோதரர் அங்க கொடுத்திருந்தார். வசனம் வாசிக்கலாம் ஒரு முறை.
எனக்கு காத்திருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார், என்னமாகிய உக்கிர கோபத்தை எல்லாம் அவர்கள் மேல் சொல்லும்படி ஜாதிகளை சேர்க்கவும் ராஜ்யங்களை கூட்டவும் நான் தீர்மானம் பண்ணினேன். பூமி எல்லாம் என் எரிச்சலின் அக்கினால் அழியும். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஒருமனப்பட்டு அவருக்கு ஆராதனை செய்யும்படிக்கு நான் அவர்கள் பாஷையை சுத்தமான பாஷையாக மாறப்படுவேன்.
ஆமாம், ஒரே வசனத்துல அருமையா அங்க சொல்லப்பட்டிருந்துச்சு. ஜாதிகள் ஒன்று கூட்டப்படுகிறாங்க தேவன் இடத்துல. அப்படி ஒன்று கூட்டப்படும் பொழுது தேவன் அவருடைய உக்கிர கோபத்தை எல்லாம் அந்த ஜாதிகளின் மீது ஊற்றுகிறார். அவருடைய நியாய தீர்ப்புகள் இந்த ஜாதிகள் தேசங்களின் மீது நிறைவேறும். அப்படி நியாய தீர்ப்பு இந்த ஜாதிகள் தேசங்கள் மீது நிறைவேறுவதன் மூலம் அவங்க பாஷை அவர் சுத்தமாக்குறார். அப்படின்னா தேவனுடைய ராஜ்யத்துல ஜனங்கள் சத்தியத்துக்குள்ளாக வழிநடத்தப்படுவதற்கு முன் அவர்கள் ஒன்று கூட்டப்படுவதும் அவர்கள் மீது தேவ கோபாக்கினை அங்க ஊற்றப்படுவதும் அவசியம். சோ இதுல போன வாரம் சில டாபிக்ஸ் நாம பார்த்தோம். என்னென்ன பார்த்தோம்னா ஜாதிகள் ஒன்று கூட்டப்படுறாங்க. எப்படி ஒன்று கூட்டப்படுறாங்கன்னு பார்த்தோம். அது ரொம்ப சுருக்கம். கர்த்தர் இயேசுவின் இரண்டாம் வருகை, ஆசீர்வாத காலத்தின் துவக்கம், அறிவினுடைய பெருக்கம். இதன் மூலம் அவர்களே இடங்கள், அதாவது தூரங்கள், பாஷைகள், கலாச்சாரம், வித்தியாசம் எல்லாம் மறந்து ஒரு கூரைக்கு கீழே இன்னைக்கு உலக அனுகூலம் இருக்கிறாங்க. ரொம்ப விசேஷமா பிரதர் ரசல் அவர்களுடைய காலத்தை பார்க்கலாம். இன்னைக்கு நாம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த காலத்துல, அதாவது உலகம் உங்கள் கையில், அந்த வகையில ஜாதிகள் ஒன்று கூட்டா பட்டிருக்கிறாங்க. கர்த்தர் இயேசுவின் இரண்டாம் வந்திருத்தல், அந்த வந்திருத்தலின் ஆசிர்வாதங்களின் மூலம் மெய்யா, அவ்வளவுதான். எக்ஸ்பிளைன் பண்ணலாம், பட் அது வேண்டாம். எதுக்கா, எதன் அடிப்படையில கூடியிருக்கிறாங்க என்று பார்க்கும் போது, அன்பின் அடிப்படையில் இல்ல, முற்றிலும் சுயநலத்தின் அடிப்படையில, தங்கள் தங்கள் சுயநலத்துக்காக, சுயநல நோக்கங்களுக்காக, வணிக வியாபார பரஸ்பர லாபத்துக்காக ஒருத்தரோடு ஒருத்தர் அங்க கூடி வந்து இருக்கிறது நாம அங்க பார்த்தோம். நெக்ஸ்ட் நாம் என்ன பார்த்தோம்னா, இப்படி கூடி வந்திருக்கும் போது அவர்கள் மீது தேவனுடைய கோபாக்கினை அங்க வரும். சோ அந்த எதிர்பார்க்கப்பட்ட அழிவுக்குள்ள இந்த உலகம் முழுவதும் போகும். அதுல ஜாதிகள் தேசங்கள் இருக்கும். எப்படி இந்த உலகம், இந்த ஜாதிகள் தேசங்கள் அந்த அழிவுக்குள்ள போறாங்க என்று பார்க்கும் போது, அதுக்கான காரணத்துல ஒரு சில காரணங்கள் பார்த்தோம். முதல் விஷயம் என்னன்னா, அந்த பொக்கிஷங்களை குவித்து வைத்தல். இன்னைக்கு உலகத்தினுடைய எல்லா பொக்கிஷங்களும் ஒரு சிலருடைய கைக்குள்ள அங்க போயிருக்கிறது நம்ம கண்ணு முன்னால பாக்குறோம். அது யாக்கோபு ஐந்தாம் அதிகார தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல் அருமையா காண்பிக்குது. நாம் இன்னைக்கு கடைசி காலத்துல வாழ்ந்து கொண்டு அங்க இருக்கிறோம். அதே வேளையில இன்னொரு அடையாளம் பார்க்கிறோம், வறுமையும் உலகம் முழுக்க பெருகி கொண்டு அங்க போது அது குறைந்த பாடு இல்ல. சோ இந்த ரெண்டு விஷயம் மூணாவது விஷயத்த நமக்கு நிரூபிக்குது. இப்படி ஒரு பக்கம் பொக்கிஷங்கள் குவிக்கப்படுவதும், மறுபக்கம் அவர்களுடைய அத்தியாவசிய தேவைகளை மறுக்கப்படுவதும், இந்த ரெண்டு தரப்பினருக்கு இடையில ஒரு மிகப்பெரிய ஃபிரிக்ஷன், உராய்தல் ஏற்படுத்தி அது ஒரு புரட்சியில வந்து முடிவதற்கு ஏற்ப அங்க வழி நடத்தப்பட்டு இருக்குது என்கிறது நாம் அங்க பார்த்தோம். அப்புறம் வேற என்ன விசேஷமான காரியங்கள் பார்த்தோம்னா, சகோதர சகோதரிகளே, அதாவது சுயநலத்தோடு சேர்ந்திருக்கிற அந்த சுயாதீனம் ஒரு முக்கியமான கொள்கை அங்க சகோதரர் அங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார். அதாவது இன்னைக்கு மனுக்குலத்துக்கு சுயாதீனம் இருக்குது, ஆனா என்ன ஆச்சரியம்னா, அந்த சுயாதீனம் எதோடு கலந்து காணப்படுதுன்னா, முற்றிலுமே சுயநலத்தோட. இது மிகப்பெரிய ஆபத்துக்குள்ள வழி நடத்தும் என்று கூட நாம அங்க பார்த்தோம். கடைசியா ஒரு டாபிக், சுதந்திரம் அது கிடைச்சிருக்கு இந்த ஆசீர்வாத காலத்துல. அதனால எல்லா தரப்பு ஜனங்களும் சுதந்திரம் பெற்றெடுக்கிறாங்க. அனாச்சரியம் அந்த சுதந்திரத்தை ஐஸ்வர்யவான்கள் ஒரு பார்வையில, ஏழைகள் இன்னொரு பார்வையில அங்க பார்க்கிறாங்க. என்ன பார்வையிலனா, நம்ம எல்லாருமே சுதந்திரம் பெற்றெடுக்கிறோம், யாரும் யாரையும் சார்ந்து இல்லை, அவங்க அவங்க போக்குல அவங்க அவங்களுக்கு தோணுனத அவங்க அவங்களுடைய எண்ணத்தின்படி செய்யலாம். இப்படி செய்யும் பொழுது அந்த அன்புல ஒருத்தரை ஒருத்தர் சார்ந்து இருக்கணும். நம்ம எல்லாம் விழுந்து போன சந்ததி, இந்த விழுந்து போன நிலைமையில தனியாக நின்று யாரையும் சார்ந்திராமல் நாம வாழ்க்கை நடத்துவது என்பது முற்றிலும் ஞானத்துக்கு புறம்பான விஷயம். அப்படி நாம செயல்பட முடியாது. விழுந்து போன நிலைமையில இருக்கிறதுனால ஒருத்தருடைய பலவீனங்களுக்கு தகுந்த மாதிரி அவரே மற்றவர்களை சார்ந்து தான் இருந்தாகணும் என்கிற அருமையான விஷயத்தை மறந்துட்டு, அவங்க அதாவது ஐஸ்வர்யவான்கள் ஏழை ஜனங்கள் அந்த அந்த சுதந்திரத்தை கூட தப்பாக பார்த்துட்டு இருக்கிறது ஒரு முக்கியமான காரணம். சோ இந்த சொல்லப்பட்ட காரணங்கள் நிச்சயமா அந்த அழிவுக்குள்ள உலகத்தை கொண்டு போகும். இன்னைக்கு என்ன நாம பார்க்க போறோம்னா, இந்த பாடத்தினுடைய மீதி பாகத்தை முழுவதும் பார்த்து முடிக்க போறோம். ஆனா அரை மணி நேரம் தான் எடுக்கும், அவ்வளவுதான் கான்செப்ட் நமக்கு. சோ இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, தலைப்பு மேற்கொண்டு இந்த பாடத்துல பிரதர் ஒரு கேள்வி எழுப்பி ஆரம்பிக்கிறார். Why recent favorable conditions cannot continue? ஏன் தற்போது இருக்கிற சாதகமான சூழ்நிலைகள் தொடராது? இதுதான் கேள்வி. அதாவது கர்த்தர் இயேசு வந்திருக்கிறார், ஆசீர்வாத காலம், ஒன்று கூட்டப்பட்டிருக்கிறோம். இப்ப வரைக்கும் ரொம்ப சந்தோஷமா தான் சகலமும் போயிட்டு இருக்கு. கடந்த 6000 வருஷத்தை பார்க்கிலும் மனுக்குலத்தினுடைய வாழ்க்கை தரம் ரொம்ப உயர்ந்திருக்கு. ரொம்ப ஆசீர்வாதத்தின் மத்தியில தான் இருக்கிறாங்க. பார்க்க போனா இது இன்னும் நீடிச்சு கொண்டேதான் போகும் போல தெரியுது என்ற ஒரு சாதகமான சூழ்நிலை நாம் இருக்கிறோம். ஆனா வசனத்தின் பிரகாரம் ஏன் இந்த நிலை கண்டி அதாவது தொடராமல் ஒரு சகதியான முடிவுக்குள்ள வரும், எப்படி அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும், ஏன் அது எப்படி அது நிறைவேறும்? தீர்க்க தரிசனம் நிறைவேறும் நமக்கு தெரியும். இப்படி சமாதானம் சமாதானம் சொல்லும் போது முடிவு சடுதியா இவர்கள் மேல வந்துடும். ஆனா எப்படி அது சம்பவிக்கும், ஏன் இந்த கண்டிஷனே வந்து கொஞ்ச நாளைக்கு நீடிக்காது? எல்லாம் நல்லா தானே இருக்கு. சோ இந்த கேள்வி அநேகர் மத்தியில் இருக்கலாம். அதுக்கு சில காரணங்கள் அங்க சொல்ற. சோ அங்க சொல்லும் போது இந்த கேள்வியை மறுபடியும் அவர் எக்ஸ்பிளைன் பண்றார். 6000 வருஷமா ஜனங்கள் இருளுக்குள்ள இருந்தாங்க, ஆனா கடந்த 100 வருஷத்துக்கு மேல ஒரு வெளிச்சத்துக்குள்ள ஆசீர்வாதத்தில் இருக்கிறாங்க. எல்லாருக்கும் உரிமை கிடைச்சிருக்கு, எல்லா சுதந்திரமா அங்க செயல்படுறாங்க. சோ மனுஷனுடைய அடிமைத்தனம் போயிடுச்சு. ஒருத்தர் ஒருத்தரே பரஸ்பரம் நம்புறாங்க, மதிக்கிறாங்க, உரிமைகளை மதிச்சு ஒரு சந்தோஷமான வாழ்க்கை அங்க போயிட்டு இருக்கு. இப்பதான் மனுக்குலம் நாகரீகம்னா என்னன்னு தெரிஞ்சிட்டு ஒரு அருமையான வாழ்க்கை வாழ்றாங்க. கடந்த 1000 வருஷங்களுடைய இருள் அகன்று ஒரு சில 100 ஆண்டுகள்ல அவர்கள் இந்த ஒரு வளர்ச்சிக்கு வந்திருக்கிறாங்க. நிச்சயமா இதெல்லாம் மறுபடியும் அவர்கள் மறந்துடணும், இதையெல்லாம் தீமையா பார்த்து ஒரு அழிவுக்குள்ள போகணும்னா கண்டிப்பா அதுக்கும் ஒரு சில 100 ஆண்டுகளே ஆகலாம். சோ அது வரைக்காவது அட்லீஸ்ட் இது இப்படி கண்டினியூ ஆகணுமே, ஆனா ஏன் ஆகாது, ஏன் தொடராது என்ற கேள்வி அங்க வருது. அப்ப சகோதரரே ஒரு ஆச்சரியமான விஷயம் பேசுறார், அது நமக்கு புரியாத விஷயம், ஆனா அது உங்கள் மத்தியில நான் இன்னைக்கு பேசி ஆகணும். ஆனா அதை கண்டிப்பா பேசியே ஆகணும், இல்லாட்டி கொலாப்ஸ் ஆகிறது பத்தியெல்லாம் நமக்கு ஒண்ணுமே புரியாது. சோ ஏன் தொடராது? தொடராது. அதாவது நம்ம உலகத்தினுடைய நடவடிக்கைகளை கவனிக்கும் போது பை அப்சர்வேஷன் நம்மை சுற்றி இயங்குகிற இந்த உலகம் சில முக்கியமான கொள்கைகள்னால தான் இயங்குது. அந்த கொள்கைகளுக்கு சில முடிவுகள் இருக்குது. அதையெல்லாம் அலசி ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா கண்டிப்பா இந்த ஒரு சாதகமான சூழல் நாம எதிர்பார்க்கிற மாதிரி ஒரு 200-300 வருஷத்துக்கெல்லாம் அது தொடர்வதற்கு வாய்ப்பு இல்லை. மாறா அந்த கொள்கைகள் அந்த அந்த செயல்பாடுகளை ஆராய்ந்து நிதானிக்கும் போது ஒண்ணு தெளிவாகுது, இதோ முடிவு பக்கம், அவ்வளவுதான். சோ என்ன அந்த கொள்கை? வால்யூம்ல இருக்கிற மாதிரி நான் போக முடியாது, அதனால சிம்பிளா நான் சொல்ல விரும்புறேன். இடையில பிரதர் அங்க பேசுறார் என்னன்னா, the law of supply and demand. மன்னிக்கணும், இது வந்துட்டு பொருளாதாரம், வேற வழி இல்ல, இது 4th வால்யூம் ப்ராஃபசி, நாம அதைத்தான் பேசணும். அவர் இருக்கிறது நான் அங்க பேச. லா ஆஃப் சப்ளை அண்ட் டிமாண்ட்னா சுருக்கமா சொல்லலாம், அப்படி சொன்னா பயமா இருக்கும். மனுக்குலத்தினுடைய தேவைக்கும் அவர்கள் செய்கிற உற்பத்திக்கும் இருக்கிற தொடர்பு, சிம்பிள் கான்செப்ட். உற்பத்தி, சப்ளை, டிமாண்டு, தேவை. சோ இந்த மனுக்குலத்தினுடைய தேவை, அந்த தேவைய பூர்த்தி செய்வதற்கான அவங்களுடைய உற்பத்தி, இது ரெண்டுமே ஒரு சரி சமமான ஒரு ஒரு சரியான விகிதத்துல ஒன்றோடு ஒன்று இசைந்து போயிட்டு இருக்கிற வரைக்கும் எல்லா ஸ்மூத், எல்லா சந்தோஷம், பணம், வசதி, வாய்ப்புகள் எல்லாம் இருக்கும். பாதுகாப்பான விகிதம் எப்ப மாறுதோ, இந்த ரெண்டுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் எப்ப வருதோ, எல்லாமே அப்ரப்ட் அப்படியே க்ளோஸ் ஆகும், அப்படியே முடிவுக்கு வரும். இது ரொம்ப பெரிய டாபிக். இந்த பொருளாதாரம் அதெல்லாம் பத்தி படிக்கும் போது, வணிகம் எல்லாம் கமர்ஷியல் பிசினஸ் எல்லாம் பத்தி படிக்கும் போது ரொம்ப பெரிய டாபிக் அது. ஆனா அது சகோதரர் நமக்கு முடிஞ்ச அளவுக்கு எளிமைப்படுத்தி எங்க கொடுத்திருக்கிறார், நம்ம இன்னும் எளிமைப்படுத்தி தான் பேசணும். கண்டிப்பா வால்யூம் கையில இருக்கிறதுனால நீங்க அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து நீங்க படிக்க உங்கள் இடத்துல நான் கேட்கிறேன். ஆனா என்னன்னா சகோதரர் என்ன சொல்ல வருகிறார்னா, பாருங்க இந்த ஒரு கொள்கை இருக்குது, ஏன் இந்த சாதகமான சூழல் இப்படியே தொடராது, திடீர்னு முடிவுக்கு அங்க வரும், ஏன் அது தொடராது திடீரென்று முடிவுக்கு அங்க வரும். இந்த சாதகமான சூழல் எல்லாம் ரொம்ப சிம்பிளா ஒரே ஒரு விஷயத்தினுடைய மேலான வழி நடத்துதல், அது வந்து தானியல் 12 நாள்ல இன்ன வரைக்கும் அதான் பேசினேன். வசன வாசிங்க, அது என்னன்னு. சோ பாருங்க, த ப்ராஸ்பரிட்டி ஆஃப் த பிரசன்ட், இந்த வசனத்துக்கு பிரதர் ரசல் கொடுக்கிறது, த ப்ராஸ்பரிட்டி ஆஃப் த பிரசன்ட் செஞ்சுரி ஹாஸ் பீன் அண்டர் டிவைன் சூப்பர்விஷன் டைரக்ட்லி த ரிசல்ட் ஆஃப் த மென்டல் அவேக்கனிங் ஆஃப் த வேர்ல்ட் பிரிண்டிங் ஸ்டீம் எலக்ட்ரிசிட்டி அண்ட் அப்ளைடு மெக்கானிக்ஸ் பீயிங் தி ஏஜென்சிஸ். சுருக்கமா சொன்னா இந்த சாதகமான சூழல் எல்லாம் தேவனுடைய மேலான கண்காணிப்புல தான் நடக்குது. இவைகள் எல்லாமே அந்த அறிவு பெருத்து போய் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்ந்ததனுடைய விளைவாக மாத்திரமே அங்க நடந்துச்சு. இந்த ஜெனரல் அவேக்கனிங் சொல்லும் பொழுது மனுக்குளம் தூங்கிட்டு இருந்தாங்க 6000 வருஷமா. ஆனா கர்த்தர் இயேசுவின் வருகைக்கு பின்பு அவங்களுக்குள்ள ஒரு விழுத்து எழுதல் அங்க நடந்திருக்கு. எல்லா விஷயங்களையும் சிந்திக்கிற அந்த திறன் அதிகரிச்சதன் பின்பு பாருங்க, அந்த பிரஸ்னுடைய கண்டுபிடிப்பு, ஸ்டீம் என்ஜின் கண்டுபிடிப்பு, எலக்ட்ரிசிட்டியினுடைய கண்டுபிடிப்பு, இந்த கண்டுபிடிப்புகளை மெக்கானிக்ஸ்ல அப்ளை பண்றது அப்படின்னா நிறைய இயந்திரங்களை உற்பத்தி பண்ற விஷயத்துல கூட அவர்கள் அர்ப்பணிச்சிருக்கிறாங்க, அப்ளை பண்ணிருக்கிறாங்க. சோ இந்த 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 ஒரு விழிப்புணர்வு தான் இந்த சாதகமான சூழல் அனைத்துக்குமே அங்க காரணம். சோ இங்க இருந்து பிரதர் அந்த அந்த லா ஆஃப் சப்ளை அண்ட் டிமாண்ட் பத்தி அங்க பேசுறோம். என்ன ஆகும், என்ன ஆயிடுச்சு, விழித்தெழுந்தாங்க, அறிவு பெருகுச்சு, சில முக்கியமான கண்டுபிடிப்புகள் ஜனங்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு, அத பத்தின எல்லா விவரங்களும் ஜனங்கள் தெரிஞ்சு கொண்டாங்க. தெரிஞ்சு கொண்ட உடனே என்ன ஆச்சு ஜனங்களுக்குள்ளனா, அது வரைக்கும் இல்லாத விஷயங்கள் நடந்துச்சு. என்னன்னா அந்த விஷயங்கள் தங்களுக்கும் தேவை என்கிற உணர்வுக்கு அங்க ஜனங்கள் வந்தாங்க. அதாவது தேவை அதிகரிச்சது, எல்லா ஜனங்களுமே சௌக்கியமா இருக்கணும், வசதியா இருக்கணும், கண்டுபிடிப்புகளினுடைய ஆசீர்வாதத்தை சௌகாரியங்களை பெற்றுக்கொள்ளணுங்கிற எதிர்பார்ப்பு வந்துச்சு. வந்துச்சும் போது என்ன ஆகும்னா உலகம் முழுக்க எல்லா பொருட்களினுடைய தேவைகள் ஒரு பயங்கரமான அளவுக்கு அங்க உயர்ந்துச்சு. அப்போ இந்த தேவைகள் எந்த அளவுக்கு உயர்ந்துடுச்சு அப்படின்னா, அது வரைக்கும் நடந்துட்ட உற்பத்தியை பார்க்கலும் ரொம்ப தேவை அதிகமா போயிடுச்சு. ரொம்ப கேஷுவலா நான் சொன்னா எக்ஸ்பிளைன் பண்ணனா, பொருட்களை தயாரிக்கிற அளவு பார்க்கலும் பொருட்களை ஜனங்களை வாங்குற அளவு ரொம்ப அதிகமாயிடுச்சு. இங்க எல்லாம் ரொம்ப பேசணும் பட் வேண்டாம், ஏன்னா ஃபுல் எக்கனாமிக்ஸா இருக்கும். சோ அந்த மாதிரி சமயங்கள்ல என்ன ஆயிடும்னா நிறைய லாபம் இருக்கும். ஏன்னா ஒரு பொருளுடைய தேவை அதிகமா இருக்கும் பொழுது அந்த பொருளுக்கு நிறைய பிரைஸ் நீங்க வைக்கலாம். பிரைஸ் வைக்கும் போது அதை உற்பத்தி பண்றவங்களுக்கு நிறைய லாபம் இருக்கும். நிறைய லாபம் இருக்கும் பொழுது அதை உற்பத்தி பண்ற அத்தனை லேபர்ஸ்க்கும் நிறைய சம்பளம் கொடுக்க முடியும். நிறைய சம்பளம் வாங்குறவங்க அவங்க என்ன பண்ணுவாங்க, இன்னும் நல்ல வாழ்க்கையே அங்க வாழ எல்லாம் செயின் சக் 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 செயின். சோ அப்போ இந்த நிலைப்பாடு இருக்கும் போது அது ரொம்ப நல்ல நிலை. எல்லாருக்கும் அங்க பொருட்கள் அங்க அதாவது கூலி அதிகமா இருக்கும். சிம்பிளா சொன்னா இந்த ரிலேஷன் தேவைக்கு உற்பத்திக்கும் இருக்கிற இந்த உறவு, தேவை அதிகம் உற்பத்தி கம்மி அப்படிங்கும் போது அது ஒரு ஆரோக்கியமான விஷயம் கொடுக்கும். என்னன்னா எல்லாருக்கும் நல்ல சம்பளம் இருக்கும், கூலி இருக்கும், அதனால எல்லா தரப்பும் திடீர்னு ஒரு ஆச்சரியமான ஒரு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வந்துட்டு அங்க பெற்றுக்கொள்ளுவாங்க. இப்போ ஒரு தேசம் தனக்கு தேவையானது எல்லாம் அங்க தயாரிச்சுட்டாங்க அப்படிங்கும் பொழுது, இப்ப மற்ற தேசங்கள் என்ன பண்ணும், அவங்களும் இதையெல்லாம் அறிஞ்சிட்டு எங்களுக்கும் அதெல்லாம் வேண்டும்னு கேட்கும் போது, இப்ப பாருங்க மற்ற தேசங்களுக்கும் இந்த ஆசீர்வாதம் அங்க போகும், எல்லாம் ஓரளவுக்கு ஒரு ஆரோக்கியமான சூழல்ல அங்க இருந்துட்டு இருக்கும் சகோதர சகோதரி. சோ இதுதான் அங்க சுருக்கமா அங்க சகோதரர் வந்து அங்க சொல்றார். சோ இந்த ஒரு கொள்கை ஒட்டுமொத்த உலகத்தையுமே ஆட்டி படைக்கிற ஒரு விஷயம். சோ அதை அழகா எக்ஸ்பிளைன் பண்றாரு ஒரு பேராகிராஃப்ல. எப்படி நாம இது பார்க்கலாம் பாருங்க, அந்த எல்லா இயந்திரங்களும் தங்களுக்கு வேணுங்கிற தேவையை அதிகரிக்கும் போது என்ன ஆகும்னா, இயந்திரங்களுடைய உற்பத்தி அதிகம் பண்ணணும். அப்படி அதிகம் பண்ணும் போது என்னன்னா, இயந்திரங்கள்ல இதுல தான் செஞ்சாகணும், ஒண்ணு இரும்பு கூட அந்த மரம் வேணும், மற்ற விஷயங்கள் அங்க வேணும், அந்த இயந்திரத்தை ஒரு இடத்துல வச்சு இயக்கிறதுக்கு கட்டிடங்கள் வேணும். சிம்பிளா இப்ப இது செய்யணும்னா ஆட்டோமேட்டிக்கா பாருங்க, உங்களுக்கு அந்த எஃகு உருக்கி அந்த இயந்திரங்களை செய்கிற அந்த டிபார்ட்மெண்ட் அங்க ஸ்டார்ட் பண்ணணும். இவங்களுக்கு என்ஜினியர்ஸ் மெக்கானிக்ஸ் அங்க தேவைப்படும், கார்பெண்டிங் வேலை தேவைப்படும், நெக்ஸ்ட் செங்கல் தேவைப்படும் கட்டடத்துக்கு. உடனே செங்கல் உற்பத்தி டிபார்ட்மெண்ட் அங்க பயங்கரமா ஆரம்பிக்கணும். அவங்க ஆரம்பிச்சா அவங்களுக்கு சூளை கட்டுறவங்க அதனுடைய விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சவங்களுக்கு வேலை அங்க கிடைக்கும். சோ இந்த மாதிரி இந்த உற்பத்தி எப்போ 1874ல அந்த அறிவு பெருத்து எல்லாம் உற்பத்திகள் ஆரம்பிச்சதோ, உலகம் முழுக்க தேவை என்பது அப்போ பயங்கரமாயிருச்சு. அப்பத்தான் இந்த பிகினிங், எல்லாம் எங்களுக்கும் வேணும் சொல்லும் போது உலகம் முழுக்க தேவை. என்னாச்சுன்னா தேவை ரொம்ப அதிகமா இருந்துச்சு, அதை மீட் அவுட் பண்ண சந்திக்கிறதுக்கு உற்பத்தி நிறைய பெருகுச்சு. புரியுதுங்களா? சோ அப்ப இந்த மெஷின் எல்லாம் அவர்கள் கட்டடங்கள் கட்டி இன்ஸ்டால் பண்ணிட்டாங்கன்னு வைங்க, மெஷின்ஸ் சும்மா ரன் பண்ணாது, அதுக்கு என்ன வேணும், பயங்கரமான டிபார்ட்மெண்ட் இருக்கு. ஒன்னு பெட்ரோல் வேணும், இல்லாட்டி எலக்ட்ரிசிட்டி விட்டுட்டு முன்னான்னு சொல்லுங்க, நிலக்கரி அங்க வேணும், சாதாரண விஷயம் இல்ல. சோ பெட்ரோல் நிலக்கரினா அது பயங்கரமான டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லைங்களா. நெய்வேலியில ஃபாலோ பிளேஸ் போற ஆச்சரியமா இருக்கு, அந்த ஊர்ல ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்ல, ஒரு லிக்னைட் ஃபேக்டரி அவ்வளவுதான். அந்த ஃபேக்டரி நம்பி எத்தனை குடும்பம் என்ன பிளான் எல்லாம் பார்த்தா ஆச்சரியமா இருக்கு, அந்த ஊர்ல ஒண்ணுமே இல்ல, அது ஒண்ணுதான் இல்ல. சோ ஒரு ஒரு கம்பெனினா எத்தனை ஜனங்களுடைய வாழ்க்கை ஆச்சரியமா இருக்கணும். சோ இது உலகம் முழுக்க எடுத்து பாருங்க. சோ அப்ப இந்த இவன் இந்த டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு வேலை நிறைய ஆளுகள் எல்லாம் வந்து அங்க போயிடுறாங்க, அது தோண்டணும், சுரங்கம் போடணும், எடுக்கணும், ரிஃபைன் பண்ணணும், எவ்வளவு வேலைகள் பாருங்க, எத்தனை பேர் ஜனங்கள் அந்த வேலைகளுக்குள்ள அங்க போவாங்க என்று நாம அங்க பார்க்கிறோம். சோ அது மாத்திரம் இல்ல, அதையெல்லாம் கெட்டுட்டா அந்த நிலக்கரியெல்லாம் எடுத்தா அதை என்ன பண்ணும், நெக்ஸ்ட் டிரான்ஸ்போர்ட் பண்ண வேண்டியது வந்துடும் இல்லைங்களா. அப்ப என்ன பண்ணணும், ரெயிலிங் வந்துடும், ரயிலு ரயில்வேஸ் இல்லாட்டி ஷிப்மெண்ட் வந்துடும், அது பெரிய டிபார்ட்மெண்ட். இப்படித்தான் சொல்றாரு, எப்படி லாஸ்ட் ஒரு 100-130 வருஷம் எப்படி இந்த ஆசீர்வாதம் வந்துச்சு, லா ஆஃப் சப்ளை அண்ட் டிமாண்ட். இது ஸ்பிரிச்சுவலா இல்ல, பட் பார்க்கணும், வேற வழி இல்ல. ஏன்னா எப்படி கொலாப்ஸ் ஆகுதுன்னு நம்ம நியாயமா பேசணும் இல்லைங்களா. தீர்க்க தரிசனம் சொல்றது சமாதானம், சமாதானம் சௌக்கியம் சொல்லும் போது முடிவு எப்படி வரும், எப்படி சரியா வரும், ஜஸ்ட் அந்த கேள்விதான். இந்த சமாதானமே சௌக்கியமே எப்படி வந்துச்சு பாருங்க, அது ஒரு முக்கியமான சாதாரண உலக கொள்கையில அது இயங்கிட்டு இருக்கு, உலகம் இப்படித்தான் இயங்குது பாருங்க. அப்போ இதெல்லாம் அங்க வந்துட்டு இன்னைக்கு ஜனங்கள் ரொம்ப எல்லா தரப்புமே அங்க ரொம்ப ஆசீர்வாதமா அங்க இருக்கிறாங்க. சோ இதெல்லாம் பாருங்க, இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்துச்சு பேசணும், அதுல ஜனங்கள் எல்லாம் வேலை வாய்ப்பு பெற்றாங்க, நல்ல சம்பளம் வாங்கினாங்க. இது வந்து டைரக்டா ஜனங்கள் இந்த தேவை அதிகமானதுனால உற்பத்தி அதிகமாகணுங்கிறதுனால ஜனங்கள் எப்படி ஆசீர்வாதத்துக்குள்ள வந்தாங்க, அநேக கண்டுபிடிப்புகள், அநேக விருத்தி, அநேக வேலை, அநேக சம்பளம் டைரக்ட். ஆனா இதனால இன்டைரக்டா கூட நிறைய ஆசீர்வாதம் இருக்கு. சோ இதனால டைரக்டா நல்ல நிலைக்கு வந்துட்ட ஜனங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, கண்டிப்பா நல்லா சாப்பிடணும்னு எதிர்பார்ப்பாங்க, நல்லா ட்ரெஸ் போடணும்னு எதிர்பார்ப்பாங்க, நல்ல ஷூ போடணும்னு எதிர்பார்ப்பாங்க. அப்போ இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் தனியா என்ன ஆகணும், அங்க இயங்கணும், ஜனங்களுடைய தேவை அங்க பூர்த்தி செய்வதற்கு ஏதுவா. அப்ப அந்த ஷூ மேக்கர் அப்படின்னா அந்த கம்பெனிஸ் உருவாகும், அதுக்கு நிறைய வேலை, இதெல்லாம் ட்ரெஸ் மேக்கிங் அதுக்கு தனியா போகும். சோ இப்படியாக கடந்த ஒரு 130 வருஷமா இந்த கர்த்தருடைய இரண்டாம் வருகைக்கு பின்பு இதெல்லாம் ரொம்ப ஆசீர்வாதமா அங்க போயிட்டு இருக்குது சகோதர சகோதரிகள். இதனால தான் இந்த சாதகமான சூழல் வந்துட்டு எல்லார் மத்தியிலுமே அங்க இருக்குது. அதே வேளையில நம்ம ஒண்ணு கவனிக்கணும், என்னன்னா இந்த தேவைகள் அதிகமாகும் போது மனுஷன் ஒரு அருமையா ஒரு ஷார்ட்கட் கண்டுபிடிக்கிறாரு. என்னன்னா அந்த தேவைகள், நம்ம இங்கிலீஷ்ல ஒரு பழமொழி அழகா சொல்லுவோம், நெசசிட்டி இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன். கேள்விப்பட்டிருப்பீங்க நினைக்கிறேன் இல்லீங்களா. அதாவது கண்டுபிடிப்புகளுக்கு வர்றதுக்கு காரணமே என்னதான், தேவை தான், சிம்பிள் அவ்வளவுதான். இருட்டுக்குள்ளேயே இருக்கணுமா பல்ப் இல்லைங்களா, இருட்டுக்குள்ளேயே இருக்கணுமா மனுஷன் யோசிச்சு இல்ல வேண்டாம்னு நினைக்கும் போது அவன் ஏதோ எதிர்பார்க்கிறார் வெளிச்சம். வெளிச்சம் எது கொடுக்கும், டப்புன்னு பல்ப் இன்வென்ஷன் அங்க வரும், ஒரு கண்டுபிடிப்பு அங்க வரும். நடந்தே போகணுமா சைக்கிள், மிதிச்சிட்டே போகணுமா பைக் இல்லைங்களா, பெட்ரோல் போடணுமா சரி எலக்ட்ரிக் பைக், அப்படியே உங்களுக்கு எல்லாம் அங்க வந்துடும். சோ இது ஒரு ப்ராசஸ். சோ என்ன ஆயிடுச்சு இதனால, சோ தேவை அதிகமாகும் போது உற்பத்தி அதிகம், உற்பத்தி அதிகம் அதிகம், என்ன பண்ணலாம், எப்படி நிறைய ப்ரொடியூஸ் பண்ணலாம், இன்வென்ஷன், புது புது மெஷின்ஸ் எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்லயும் அங்கங்க புகுத்த ஆரம்பிக்கிறோம். இங்க இருந்து டேஞ்சர் அங்க ஆரம்பிக்குது. இந்த அருமையான சிஸ்டத்துக்கு மாபெரும் ஆபத்து வருது. சோ மனுஷங்கள், அதாவது மனுஷங்கள் செய்ய வேண்டிய வேலையை யார் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஆமா, சோ இது முக்கியமான ஒரு பாயிண்ட் சகோதர சகோதரிகளே. சோ இது மாத்திரம் இல்ல, இந்த ஒரு நிலை தேவை அதிகமா இருக்குது, உற்பத்தி அதுக்கு இணையா போகுது, எல்லாம் ஆசீர்வாதமா போகுதுங்க போது ஒரு பாயிண்ட் என்ன ஆயிடுதுன்னா அது ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் வரணும். அப்படியே ரொம்ப நாளைக்கு என்ன ஆகாது, நீடிக்காது. அந்த சாதகமான சூழல் ஒரு இடத்துல வந்து டக்குன்னு நிக்கும். எப்படின்னா பாருங்க, இது நல்ல ஒரு பாயிண்ட், எனக்கு ரொம்ப ஆச்சரியமாச்சு. என்னன்னா பாருங்க, வி ஆர் நியரிங் த எண்ட் ஆஃப் தி லேன் ஆஃப் ப்ராஸ்பரிட்டி. அந்த ஒரு ஆசீர்வாதம் எல்லாம் சுமூகமா இருந்த காலத்தினுடைய ஒரு முடிவுக்கு நம்ம வந்துட்டோம். Already in many directions, the world's supply exceeds the world's demand. Poch. இப்பவே பிரதர் அசல் காலத்திலே சொல்றாரு, இப்பவே உலகத்துல பல பகுதிகள் உற்பத்திய பார்க்கிலும் தேவை என்ன ஆயிடுச்சு, கம்மி ஆயிடுச்சு சொல்றார். இது மோசம் பாருங்க, தேவை உற்பத்திய பார்க்கலும் தேவை அதிகமா இருந்துச்சு, அது ரொம்ப ஆரோக்கியமான சூழல். ஆனா உற்பத்திய பார்க்கலாம் தேவை கம்மி ஆயிடுச்சுன்னா அப்படியே தலைகீழ், அத்தனையும் அப்படியே உடஞ்சு போயிடும். நல்லா ப்ரொடக்ஷன் பண்ணி வச்சிருப்பாங்க வாங்குவாங்க யாருமே என்ன பண்ண மாட்டாங்க, வாங்க மாட்டாங்க பொழுது இவங்க பொருளும் வேஸ்ட். இந்த பொருளுக்கு வேலை செஞ்சவங்களுக்கு கூலி தர முடியாது, தர முடியாட்டி அவர் பையில பைசா இருக்காது, அவர் கடைக்கு போகமாட்டாரு, இருக்கிற எல்லா கடையும் காத்து வாங்கும், அவர் நஷ்டம், எல்லாம் கொலாப்ஸ். நான் சிம்பிளா தான் சொல்ல முடியும், இது போதும் அவ்வளவுதான். சோ இப்பவே பிரதர் ரசூலுடைய காலத்துல சொல்றாரு, இந்த சப்ளை எக்ஸீட்ஸ் தி வேர்ல்ட்ஸ் டிமாண்ட் அப்படி சொல்றாரு. அதாவது இல்லாட்டி இன்னொன்னு சொல்றாரு, மனுஷங்கள் வாங்குற சக்தி கம்மி ஆயிட்டு உற்பத்திகள் ரொம்ப அதிகமாயிடுச்சுன்னு கூட சொல்லலாம். இது ரொம்ப ஆபத்து. இது எப்படி உருவாகுதுன்னு சொல்றாருன்னா, எனக்கு அந்த பாயிண்ட் படிச்சு ரொம்ப சிரிப்பு வந்துச்சு. அது பாருங்க, China, India and Japan, after being excellent customers for the manufacturers of Europe and the United States, இந்த மூணு கண்ட்ரி இருக்குல்ல, சைனா, இந்தியா, ஜப்பான், ஆசியானுடைய மூன்று முக்கியமான கண்ட்ரிஸ், இவங்க இவ்வளோ காலம் என்னவா இருந்தாங்களாம், அமெரிக்கா, இங்கிலாந்து உற்பத்தி பண்ற எல்லா பொருட்களும் நாம் என்ன பண்ணிட்டு இருந்தோம், வாங்கிட்டு இருந்தோம். நல்ல ரிலேஷன் இது. அவர் உற்பத்தி பண்ணுவாரு, நல்ல ரேட்டுக்கு விற்பாரு, நாமளும் நல்ல ரேட்டுக்கு வாங்குவோம், நல்லா போயிட்டு இருந்துச்சு. ஆனா இப்ப என்ன இருக்குன்னா, இந்த மூன்று இதெல்லாம் பிரதர் ரசல் எழுதியிருக்கிறார். நம்ம வந்து இது அப்டேட் பண்ணா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், இன்னைக்கு எல்லாம் தலைகீழாயிடுச்சு. ஆனா அவர் காலத்திலேயே சொல்றாரு, இவங்க மூணு பேர் என்ன ஆயிட்டாங்கன்னா, ஆர் நவ் ஜெனரலி யூட்டிலைசிங் தயர் ஓன் லேபர். அதாவது இவர்கள் ரொம்ப காலமா இந்த மேற்கத்திய நாடுகள் கிட்ட இருந்து வாங்குகிறவங்களா இருந்தாங்க, ஆனா இப்ப அவங்க வாங்குறவங்களா இல்ல, அவங்களே என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல என்ன சிரிப்புனா, இவங்க வந்துட்டு அமெரிக்கா இங்கிலாந்து மாதிரி எல்லாம் உற்பத்தி பண்ணல, ஆனா உற்பத்தி பண்றாங்க. அது என்ன சொல்றாங்கன்னா, they are utilizing their own labor in duplicating what they have already purchased. எனக்கு ரொம்ப சிரிப்பாயிடுச்சு. என்ன பண்றாங்களா இவங்க இந்த மூணு தேசமும், அசல் காலத்திலேயே சொல்லிட்டாரு, இவங்க அமெரிக்கா மற்ற தேசங்கள்ல இருந்து என்னெல்லாம் வாங்கினாங்களோ அதெல்லாம் நல்லா பார்த்துட்டு என்ன பண்றாங்க, அப்படியே டூப்ளிகேட் பண்றாங்க. ஏன் சிரிப்பாச்சு தெரியுங்களா, போன மாசம் ஒரு செல் வாங்கணும் விருப்பம் இருந்துச்சு, சோ என்ன வாங்கலாம் அப்படிங்க போது கம்பெனி செட்டா ப்ரிஃபர் பண்ணாங்க. சோ பிரதர்ஸ் சொன்னாங்க, ஏன் கம்பெனி செட் நோக்கியா அப்படி இப்படி வாங்கணும், நல்ல செட்டு ஓகே. ஆனா என்ன சொன்னாங்கன்னா, அதுக்கு வேற பதில் அதுக்கு சைனா செட்டே போயிடலாம். எனக்கு ரொம்ப நாளா இது பேச்சு அடிப்படும், எனக்கு புரியல இப்ப சைனா செட்னா என்ன அப்படின்னு நான் கேட்டேன். அது ஏன் ரொம்ப சீப்பா இருக்குது, பார்த்தா பஸ்ல எல்லாம் பாக்குறோம் ட்ரெயின் எல்லாம் சைனா செட் தான் வச்சிருப்பாங்க, ரொம்ப பெருசா இருக்கும், பெரிய ஸ்பீக்கர்ஸ், அழகான மாடலு, பாட்டு வச்சா அப்படி எஃபெக்ட் இருக்கும், நிறைய ஜிபி கெப்பாசிட்டி எல்லாம் இருக்கும். நோக்கியா பார்த்தா இத்தினோண்டு தான் இருக்குது, அதுல ஒண்ணுமே இல்ல. ஆனா நோக்கிய விட அது வந்து ரொம்ப கம்மி. எனக்கு அது புரியல எப்படி, நான் யாரோ பிரதர் கேட்ட ஞானம் இருக்கேன். அப்ப அவங்க சொன்னாங்க, அதெல்லாம் வந்துட்டு பிரதர் அப்படித்தான் இருக்கும், ஆனா கம்பெனி செட்டு கிடையாது, அதெல்லாம் என்னது டூப்ளிகேட்ஸ் அப்படி சொன்னாங்க. ஆனா எனக்கு ஆச்சரியம், டூப்ளிகேட்ஸ் இவ்வளோ குவாலிட்டியா கொடுக்குறாங்களாங்க போது. அப்ப அவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு, அதுதான் இந்த இப்போ எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்லயும் அதுதான் நடக்கும். எந்த ஒரு ப்ராடக்ட் அங்க அமெரிக்காவோ அவங்களோ ரிசர்ச் பண்ணி அருமையா கண்டுபிடிச்சாலும், அவர் சொல்லு போது சொன்னார், இல்ல பிரதர் உண்மை என்னன்னா, செல்போன கண்டுபிடிச்சது வேணா அமெரிக்கனா இருக்கலாம், ஆனா அதுக்கு டூப்ளிகேட்ல கண்டுபிடிக்கிறது எப்படின்னு யார் தான் கண்டுபிடிச்சாங்க, இந்தியான்னு தான் சொன்னாரு. எனக்கு அது அப்பா கொஞ்சம் சிரிப்பும் இருந்துச்சு, அது இங்க வந்து பார்க்கும் போது ரொம்ப உண்மை. நம்ம இப்பதான் கேக்குறோம் பிரதர் அசல், அவர் 100 வருஷத்துக்கு முன்னாடி அவர் பாயிண்ட் அவுட் பண்ணிருக்கிறாரு. அப்பயே பாருங்க, இந்த ஆசிய நாடுகள் பொதுவாக மேற்கத்திய நாடுகளுக்கு கஸ்டமர்கள் இப்ப இவங்க இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் போட்டிருக்கிறாங்க. சோ இவர்கள் எதெல்லாம் வாங்குறாங்களோ டூப்ளிகேட் பண்ணிடுறாங்க. அப்ப வந்து என்னன்னா, இவர்கள் அவங்க கிட்ட அதிகமா இனிமேல வாங்க மாட்டான், ஆனா அவங்க உற்பத்தி பண்ணிட்டே இருப்பாங்க, அது விலை போகாது, பிரச்சனை ஆயிடும். சோ இந்த லெவல் அங்க வந்துட்டே இருக்கு. சோ இது வந்துட்டு ஒரு பீக். இப்ப வந்து என்னன்னா, இது வந்து அந்த ஒரு சுமூகமான சூழ்நிலையை மாற்றுது. இப்போ திடீர்னு பணம் எல்லா விஷயத்திலயும் நல்லா வந்துட்டு இருந்த சூழல் மாறி, இப்போ பணம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா, அதாவது சம்பளம் வந்துட்டு சாதாரண ஒரு கூலி தொழிலாளி எந்த வேலையா இருந்தாலும் சரி அவங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப கம்மியாயிடும். சோ இது பிரதர் அசலே சொல்லிட்டாரு அவருடைய காலத்துல என்னன்னா, அப்பவே வந்துட்டு அந்த வேஜஸ் டிக்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. அப்படின்னா மனுஷங்களுக்கான அந்த ஊதியம் சம்பளம் வந்து ஏறும் முகத்துல இருந்தது இப்ப என்ன ஆக ஆரம்பிச்சிடுதுன்னா இறங்கும் முகத்துல வர ஆரம்பிச்சிடுச்சு. இது படிக்கும் போதே நமக்கு நம்முடைய நாட்கள்ல நீங்க சிந்திச்சு பாருங்க. சோ அந்த PF கட் பண்றாங்க, இல்லாட்டி பென்ஷன்ஸ் கட் பண்றாங்க. சோ இதெல்லாம் எதனுடைய அறிகுறி, ரொம்ப கிளியரா நம்ம நாடு வரைக்கும் இன்னைக்கு எது அங்க உட்புகுந்துட்டு இருக்குதுன்னா அதேதான். சோ வேலைகள் கூட ரொம்ப அங்க கம்மி. சோ ஜனங்களுடைய பொதுவா சொன்ன அவங்களுடைய வாங்கும் திறன் என்ன ஆயிடுக்குது, கம்மி ஆயிடுக்குது. பாருங்க பெட்ரோல் சும்மா ஒரு 7-8 ரூபா ஏறும் போது வண்டி பத்தி யோசிக்கிறாங்க, வண்டி என்ன பண்ணிடலாம், ஏன்னா மனுஷனால மேனேஜ் பண்ண முடியாது. ஆல்ரெடி நம்ம அந்த டைம்குள்ள எல்லாம் வந்துட்டோம் பிரதர், ரசல் காலத்திலே வந்திருக்கிறே சொல்றாருன்னா இப்ப கூட அந்த மாதிரி சொல்லு. ஆனா இப்படித்தான் அந்த ப்ராசஸ், அந்த ப்ராசஸ். ஏன் இந்த சாதகமான சூழல் வந்துட்டு அங்க கண்டினியூ பண்ணாதுன்னா சகோதர சகோதரிகளே, இது இப்படிப்பட்ட ஒரு அந்த உற்பத்திக்கும் தேவைக்குமான ஒரு அருமையான சதவிகிதம் இருந்துட்டா தான் அது ஸ்மூத்தா போகும். ஆனா அந்த சதவிகிதம் அருமையாகவே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. அவ்வப்பொழுது ஜனங்கள் அவங்கவங்களாகவே உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க, அப்ப வந்து இந்த பிரச்சனைகள் வந்து தவிர்க்கவே அங்க முடியாது. நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமா நம்ம அங்க பார்க்கும் போது என்ன சொல்றாரு அப்படின்னா, பாருங்க, the collapse will come with a rush. அதான் சொல்ற இப்படியே மேல போயிட்டு இருந்திருக்கிறவங்க அழகா எக்ஸ்பிளைன் பண்ற, உனக்குள்ள இந்த 100 வருஷமா அந்த சாதகமான சூழல் இருந்துச்சு, அந்த உற்பத்திக்கும் தேவைக்குமான ஒரு விகிதத்துல. அப்ப என்ன நாங்கன்னா எப்படி அந்த ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், கடல்ல போகிற ஒரு போட் ஒரு பெரிய அலை வரும்போது அது என்ன பண்ணும்னா அந்த அலை மேல ஏறி அந்த உச்சிக்கு போகும், அடுத்த செகண்ட் என்ன ஆகும் அது அந்த பக்கம் அப்படியே இறங்கும். அந்த மாதிரி இப்ப ஏறி இருக்கிறாங்க அப்படியே இறங்குவாங்க. இன்னும் சொல்றாரு எப்படி ஒரு மிஷின்ல சில பாகம், ஒரு மிஷின் நீங்க எடுத்துட்டீங்கன்னா அந்த பல் சக்கரம் எல்லாம் சுத்தி இறுக்கி அந்த மிஷின் அப்படியே மேல தூக்கும். ஒருவேளை அந்த பல் சக்கரத்துக்குள்ள இருக்கிற அந்த கிரிப்பு டக்குன்னு விட்டுச்சுன்னா அப்படியே மேல போனது என்ன ஆயிடும், சடால்னு கீழே வரும். அழகா சொல்றாரு அந்த பல் சக்கரங்கள் போலத்தான் அந்த அறிவு அந்த கண்டுபிடிப்புகள்லாம் இருந்துச்சு. அந்த அறிவு கண்டுபிடிப்புகள் வச்சுட்டு மனுஷன் இவ்வளவு காலம் மேல போயிட்டான், ஆனா டக்குன்னு கீழே வர வேண்டிய சூழல் வந்து அங்க இருக்குது. நெக்ஸ்ட் அந்த மிஷினரிஸ், அந்த இயந்திரங்கள், அது சொல்ல போது ஆரம்பத்துல இயந்திரங்கள் அங்க வச்சாங்க கம்பெனிஸ்ல எல்லாம். அப்ப கொஞ்சம் பேச்சு ஏற்பட்டுச்சு, என்னன்னா மனுஷங்க செய்யற வேலைய மெஷின் செய்யுமா, சந்தேகம் வந்துச்சு. ஏன்னா மனுஷனே மூளை இருக்கு, துல்லியமா செய்வாரு, மிஸ்டேக்கே வராது, மெஷின்ஸ் அப்படி எல்லாம் செய்யாது அப்படின்னு அங்க சொன்னாங்க. அப்புறம் மனுஷன் இருக்க வேண்டிய இடத்துல மெஷின் வச்சீங்கன்னா மனுஷன் நஷ்டமும் அடைவான், இதெல்லாம் பிரச்சனை வருங்கிறதெல்லாம் பேசினாங்க ஆரம்பத்துல. ஆனா அது ஏதோ பல காரணத்தினால அதை விட்டுட்டாங்க, அவர்களே சொன்னாங்க இல்ல அப்படின்னு. என்ன என்ன மாற்று கருத்து வந்துச்சுன்னா மெஷின்ஸ் நல்லாவே ஒர்க் பண்ணுது, அது உண்மைதான், மனுஷனை காட்டில மெஷினே நல்லா வந்துட்டு அங்க வேலை செய்ய அங்க ஆரம்பிச்சது. சோ இது ஒரு முக்கியமான ஒரு மாற்றம், ஏன் இது இந்த சூழ்நிலை இன்னும் மோசமாகும் அப்படிங்கிறது. பாருங்க அந்த உற்பத்தி தேவை கரெக்டா போகணும், அதுலயே கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் வந்துச்சுன்னா எல்லாமே ஆபத்து தான். இதுல நெக்ஸ்ட் என்ன ஒண்ணு நடக்குதுன்னா மனுஷங்க இருந்த இடத்துல எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, மெஷின்ஸ் அவங்க வைக்கிறாங்க. இது ஒரு மாபெரும் ஆபத்து அங்க இருக்குது. சோ மெஷின்ஸ் அது நிறைய லாபம், அது கூட ஒரு இடத்துல ரொம்ப அழகா அங்க பேசுற இங்கிலீஷ் இதுல தமிழ்லயும் இருக்கும் நீங்க பாக்கலாம். சோ மெஷின்ஸ் வெறும் இரும்புல மரத்துல செய்யப்பட்ட அடிமைகள் தான், ஆனா அதுகளுக்கு மூளை இல்ல, அது நிறைய விஷயத்துல நல்லது. ஏன்னா அதுக்கு மூளை இல்ல, அது சிந்திக்காது, கோபப்படாது. நெக்ஸ்ட் அதுக்கு மனைவிகள், பிரதர் சொல்றார் மனைவிகளும் இல்ல, மெஷின்ஸ்க்கு குழந்தைகளும் கிடையாது, அதனால அதுகளுக்கு பொறுப்பும் இல்ல, குடும்ப பொறுப்பு இல்ல, குழந்தைக்கு வேணும் மனைவி கேக்குது அப்படியெல்லாம் என்ன பண்ண மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. அதுக்கு மூளை இல்லாதனால அது வந்துட்டு சங்கம் அமைக்காது இல்லைங்களா, தொழிலாளர் சங்கம் எல்லாம் பாக்குறோம் இல்லைங்களா, எல்லா கம்பெனிலயும் இருக்கு இல்லைங்களா, எல்லா கம்பெனி தொழிலாளரும் என்ன பண்றாங்க, அவர் வந்து ஆக்சுவலி எதை கம்பேர் பண்றாருன்னா தொழிலாளர் மனுஷனோட கம்பேர் பண்றார் இல்லைங்களா. மனுஷனா இருந்தா அவனுக்கு ஒரு குடும்பம் இருக்கும், குழந்தைகள் இருக்கும், அதுக்கு சில கடமைகள் செய்யணும், அதுக்காக சம்பள உயர்வெல்லாம் கேட்பா. மிஷினுக்கு அது மாதிரி எல்லாம் ஒண்ணும் கிடையாது, அது கேட்காது. அப்புறம் அதுக்கு சிந்திக்கிற புத்தி இல்லாதனால அது யூனியன் எல்லாம் ஃபார்ம் பண்ணிட்டு மில்லு ஓனர் கிட்ட ஸ்ட்ரைக் பண்ணாது, ஆனா மனுஷன் அதெல்லாம் பண்ணுவான். இதெல்லாம் எதுவும் பண்ணாம சொன்ன வேலைக்கு வேலையை நல்லா வேற செஞ்சு முடிக்கும். ஓட்டி பாக்குறேன்னு கேட்டா மாட்டே சொல்லவே சொல்லாது, சரி நான் ஓட்டி பாக்குறேன் சொல்லு, ஆனா மனுஷங்க என்ன பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க கம்பெனி ஓனர்ஸ் திங்க் பண்ண போது, எனக்கு சுயாதீனன் வேண்டாம், அடிமைகளே போதும். சிம்பிளா அவங்க என்னதான் எடுக்கிறாங்க, மிஷினரிக்கு தான் போவாங்க எல்லா கம்பெனிஸ். என்ன ஆகும் மெஷினரிஸ் பாருங்க, அடுத்த டாபிக் அவர் ஆரம்பிக்கிறார் பிரதர் ரசல், ஆனா அதிகம் பேசல நானே, அதுல நிறைய பிரதர் பேசுறாரு. மெஷினரி ஆஸ் அ ஃபேக்டர் இன் ப்ரிப்பேரிங் ஃபார் த ஃபயர், என்ன மாதிரி சொல்லிட்டாரு, அந்த மாபெரும் அக்னிக்கு ஆயத்தப்படுத்துற விஷயத்துல ஒரு முக்கியமான காரணி என்னவா இருக்குன்னா மெஷினரி. எவ்வளவு பெரிய டாபிக் இது, இந்த உலகம் அழிய போகுது, இந்த தேசங்கள் ஜாதிகள் அழிய போறாங்க, அந்த அழிவுக்கு வழி நடத்துற அநேக காரணிகள்ல மெஷினரி ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா இது அவ்வளோ தீமை மனுக்குலத்துக்கு, நன்மை இருக்குது அந்த மெஷினரிஸ்னால்தான் திறம், அதாவது ரொம்ப குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் நமக்கு கிடைக்குது, ரொம்ப சீக்கிரத்துல கிடைக்குது, ரொம்ப பெரிய அளவுல கிடைக்குது, ரொம்ப சுலபமா உற்பத்தி பண்ணிடுறோம், எல்லாம் ஓகே. ஒரு பெரிய நஷ்டம் என்னன்னா, அது ஒரு மெஷினு பல ஆயிரம் பேர் மனுஷங்களுடைய வேலையை என்ன பண்ணிடுது, இல்லாம பண்ணிடுது. இது ஒரு மிகப்பெரிய ஆபத்து. அப்படின்னா ஒரு மெஷின் இன்ஸ்டால் ஆச்சுன்னா, சுதா உதாரணத்துக்கு ரொம்ப கம்மியா தான் சொல்றேன், ஒரு 1000 பேருக்கு வேலை போச்சு, 1000 பேருக்கு வருமானம் கிடையாது, 1000 குடும்பம் வறுமை, 1000 குடும்பம் அதிருப்தி, 1000 பேருக்கு வாங்கும் திறன் கிடையாது, அந்த 1000 பேர் இருக்கிற கடை இருக்கிற ஏரியாவில் இருக்கிற கடைகள்ல வியாபாரம் ஆகாது, அந்த கடைகளே இழுத்து மூடணும், எல்லாம் பிரச்சனை. இது ஒரு மெஷின் ஒரு இடத்துல இன்ஸ்டால் ஆச்சுன்னா சொல்றோம், உலகம் முழுக்க இருக்க அத்தான கம்பெனிஸ் மில்லு அதுல இருக்கிற மெஷின்ஸ் எல்லாம் சிந்திச்சா பிரச்சனையுடைய விஸ்வரூபம் நமக்கு அங்க தெரியும். எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, இப்ப நம்ம பாருங்க, நம்ம டீ கடைன்னா நமக்கு என்ன ஞாபகம் வரும், ஒரு ஓனர் இருப்பாரு, கண்டிப்பா அவர் டீ போட மாட்டாரு, அதுக்கு ஒரு டீ மாஸ்டர் இருப்பாரு, அதுக்கு ஒரு பாய்லர் இருக்கும், டீ தூள் சக்கரை எல்லாம் விட்டுடணும், பாய்லர் கறி போடணும், அந்த அந்த டம்ளர் எல்லாம் கழுவி வைக்கிற அந்த இது இருக்கும், இதெல்லாம் செய்யணும் இல்லைங்களா. நெக்ஸ்ட் தண்ணி வேணும், நெக்ஸ்ட் அந்த கழிவுகள்லாம் எடுத்துட்டு போறதுக்கு கழிவுக்காரர் ஒருத்தர் அங்க வருவார். சோ ஒரு எக்ஸாம்பிள், ஒரு டீ கடைன்னு சொன்னா எத்தனை வேலைகள், எத்தனை பேரு அதனால பயன் அடைறாங்க, முடிஞ்சு போச்சு கதை. இப்போ டீ மேக்கிங் மெஷின் வந்துடுச்சு, ஓனர் தான் டீ மாஸ்டர் இல்லைங்களா. சார் டீ அப்படின்னா அவர் பேப்பர் டீ எடுத்து பட்டன் அமுக்கிறார், உள்ளுக்குள்ள பால் எல்லாம் இருக்குது, என்ன ஆயிடுது, அதுவே நல்லா நுரையோட நல்லா வந்துடுது, என்ன பண்ணிடுறாங்க, கொடுத்துடுறாங்க. சோ இப்ப என்ன ஆயிடுச்சு, அந்த கிளீன் பண்றவருக்கு வேலை அங்க இல்ல, டீ போடுறவருக்கு வேலை அங்க இல்ல, தெரியல. இன்னும் என்னென்ன டிபார்ட்மெண்ட் ஒரு டீக்குள்ள போய் பார்த்தா நமக்கு அங்க தெரியல. ஒரு சின்ன விஷயம், ஒரு சின்ன மெஷின், டீ மெஷின் பேசுறாரு, அது இங்க இங்க பேசுறாரு, அது சிஸ்டர்ஸ்க்கு பேசுறாரு, சாரி ஸ்திரீகளுக்கு அங்க பேசுறாரு. சோ அப்போ இந்த மிஷினரி பாருங்க, உற்பத்தி கூட அது என்ன ஆயிடும்னா, இந்த உற்பத்தி தேவை இந்த ரெண்டுத்துக்கு நடுவுல இந்த இயந்திரங்கள் புகுந்து கொள்ளும் போது இன்னும் ரொம்ப பெரிய வித்தியாசம் அங்க உண்டு பண்ணும். அப்போ அந்த நிலையில்லாத தன்மை ரொம்ப சீக்கிரத்துல அங்க வந்துடும். இது ஒரு முக்கியமான காரணம். இன்னொரு காரணம் சொல்றாரு, ஏன் இது சுமூகமா போகாதுன்னா, பாருங்க ஃபீமேல் காம்படிஷன் எ ஃபேக்டர். ஏன் இந்த சாதகமான சூழல் நீடிக்காது அப்படின்னா, முக்கியமான ஒரு காரணம் ஃபீமேல் காம்படிஷன். இதெல்லாம் அதிகமா நம்ம பொதுவான டாபிக்ஸ்ல பேசுவோம், பைபிள்ல வராது, பட் பார்க்கணும் பாருங்க. இன்னைக்கு ஃபீமேல் காம்படிஷன்னா பெண்கள் பக்கம் இருந்து ஆண்களுக்கு என்ன எடுக்குது, இப்போ ஒரு பெரிய போட்டி. ஏன்னா இதெல்லாம் முன்ன இல்ல, முன்னெல்லாம் ஸ்திரீகள் வீட்டுல இருப்பாங்க, ஆனா கடந்த நூற்றாண்டுகள்ல என்ன இருக்குது, இந்த விழிப்புணர்வு வந்து உரிமைகள்லாம் பேசப்பட்டு அவங்களும் வீட்டை விட்டு வெளியே அங்க வேலைகளுக்கு வராங்க. எல்லா துறையிலயும் ஆண்களுக்கு சமமா என்ன இருக்கிறாங்க, பெண்கள் அங்க நுழைஞ்சிருக்கிறாங்க. அப்ப ஏற்கனவே இயந்திரங்கள் உள்ள வந்தனால ஆண்களுக்கு என்னது வேலை, திண்டாட்டம் ஆயிருக்குது. இதுல இருக்கிற சீட்டுக்கு யாரு கூட வராங்க, நிறைய செலக்டும் ஆயிடுவாங்க. உண்மையில அவங்க கொஞ்சம் ஷார்ப்பர், அந்த ஸ்திரீகள் ரொம்ப ஒரு ரொம்ப ஷார்ப் பிரெயின் இருக்குது, சயின்டிபிக்கா சொன்னா, உண்மையா சொன்னா அவங்களுக்கு வந்துட்டு நல்லா கவனிச்சிருக்கிறீங்களா, ஸ்திரீகள் வந்து சீக்கிரமா லாங்குவேஜ் எல்லாம் கத்துக்குவாங்க, ஆண்கள் அவ்வளவு சீக்கிரம் கத்துக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்க பிரெயினுடைய ஃபார்மேஷன் அப்படி. சோ அவர்கள் ரெண்டையுமே நல்லா பயன்படுத்தக்கூடிய கெப்பாசிட்டி, எக்ஸ்ட்ரா கெப்பாசிட்டி இருக்கும். சோ அது முக்கியமா இந்த ஆபீஸ் ஒர்க்கு, கிளரிக்கல் ஒர்க்கு, டாக்குமெண்டேஷனு, இதெல்லாம் பொதுவா இப்ப என்ன ஆயிடுச்சு ஆபீஸ்ல, இதெல்லாம் யாருக்கான வேலைகள்னு ஆயிடுச்சு, ஸ்திரீகளுக்கான வேலை ஆயிடுச்சு. சோ இது கூட ஒரு பாருங்க, நிறைய பேர் வேலை இழப்பாங்க. நெக்ஸ்ட் என்னன்னா, அப்படி ஸ்திரீகள் வந்தாலும் இந்த இயந்திரங்கள் ஸ்திரீகளுடைய வேலையை என்ன பண்ணுது, எடுத்துக்குது. இப்போ ஸ்திரீகளுக்கும் வேலை இல்லை, சோ இப்போ பிரச்சனை டபுள் ஆகுது, புரியுதுங்களா. சோ இதெல்லாம் காரணம் சொல்றாரு, இதெல்லாம் நம்ம சிந்திக்கணும், ஏன் இந்த சாதகமான சூழல் போகாது, இதுதான் நாட்டு நடப்பு, இதுதான் நம்ம அங்க புரிஞ்சுக்கணும், இப்படித்தான் இந்த உலகம் வந்து அங்க ஃபங்க்ஷனே ஆகுது. மூணாவது இன்னொரு முக்கியமான விஷயம் சகோதரர் என்ன சொல்றாருனா, சகோதர சகோதரிகளே அது பெரிய விஷயம், அது என்னன்னா, பாருங்க ஹியூமனிட்டி அட்டாக் ஃப்ரம் ஸ்டில் அனதர் குவார்டர், மனுக்குலமே இன்னொரு முனையிலிருந்து கூட ஒரு தாக்குதல் வாங்குது. என்ன தாக்குதல்னா, ஜைன்ஸ் இன் தீஸ் டேஸ், இந்த நாட்கள்ல இருக்கிற ராட்சதர்கள், இந்த ராட்சதர்கள் மூலம் கூட இந்த மனு குலத்துக்கு ஒரு பெரிய அட்டாக் பாருங்க. இப்ப என்னென்ன அட்டாக் பார்த்தோம்னா, அந்த உற்பத்தி தேவை அதுல நிறைய பிரச்சனை, இந்த இயந்திரங்களே அது ஒரு பிரச்சனை, ஸ்திரீகளே சமமா வாய்ப்புக்கு வராங்க அது ஒரு பிரச்சனை, பிரச்சனையை ரொம்ப தீவிரமாக்குது. இன்னொன்னு சொல்றாரு, இந்த நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற காலத்துல ராட்சதர்கள் இருக்கிறாங்க, இந்த ராட்சதர்கள் கூட மூலம் மனு குலத்துக்கு மிகப்பெரிய ஆபத்து. ராட்சதர்கள் சகோதரர் வந்துட்டு எதை சொல்றாருன்னா, மிகப்பெரிய ட்ரஸ்ட்னா நம்ம தமிழ்ல சங்கங்கள் சொல்லலாம், அற கட்டளைகள் சொல்லலாம், சங்கங்கள் அப்படின்னா மிகப்பெரிய கம்பெனிகள், அந்த கம்பெனிகள் அது போன்ற கம்பெனிகளுடைய என்னது அறக்கட்டளைகள் அல்லது சங்கங்கள் அங்க வந்துடும். உங்களுக்கு பேப்பர்ல ஒரு வேலை நீங்க வாசிச்சிருந்தீங்கன்னா, ஒரு 3-4 மாசத்துக்கு முன்னால நம்ம கவர்மெண்ட் ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் எதிர்கொண்டாங்க. என்ன அப்படின்னா, மன்மோகன் சிங் கவர்மெண்ட் வெளிநாட்டிலிருந்து ஒரு பெரிய ஸ்டோரு இந்தியாவுக்குள்ள வந்தாங்க, அது வரக்கூடாதுன்னு இங்க இருக்கிற வணிகர்கள் எல்லாம் பயங்கர மறியல் எல்லாம் பண்ணாங்க. அது நான் நோட் பண்ண நினைச்சு மறந்துட்டேன், ஏன்னா அது அருமையான சிம்பிள் அது. ஏன்னா இப்ப எல்லாம் நம்ம பாக்குறோம் இல்லைங்களா, இந்த ஜெயின்ஸ் பத்தி இந்த ராட்சதர்கள் யார் சொல்றாருன்னா, வியாபார துறையில நம்ம கவனிச்சோம்னா இப்ப நம்ம எல்லாம் பாக்குறோம் இல்லைங்களா, பெரிய பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ் மோர் அப்படின்னா, ஈரோட்ல மாத்திரம் இருக்காது, எல்லா ஊர்லயும் இருக்கும் இல்லீங்களா. வேற என்ன சொல்லாத மாதிரி கண்ணன் சொல்லலாம், இல்ல கொஞ்சம் பெருசா சொல்லுங்க சுபிக்ஷா வாசன் பாருங்க, இதெல்லாம் ஒரு ஒரு மாதிரி கோணம். இல்லாட்டி பக்கத்துல அங்க பெங்களூர் சென்னை போனா பிக் மால் இருக்கும், மால் ஸ்டால்ஸ் இருக்கும், ஸ்டால்ஸ் நீங்க உள்ள போனா போதும், உங்களுக்கு என்ன வேணும்னாலும் என்ன பண்ணலாம், வாங்கிட்டு வரலாம், துணி ரேஷனு ஸ்டேஷனரி திங்ஸ் என்ன வேணாலும் நீங்க வாங்கிட்டு வரலாம், அதுக்குள்ள போனீங்கன்னா மாத்திரம் போதும். என்ன இதனால என்ன ஆபத்து, இது ஒரு கடை வந்துச்சுன்னா இது என்ன பண்ணுதுன்னா, 1000 வியாபாரிகளுடைய வாழ்க்கை க்ளோஸ். பக்கத்துல இருக்கிற சின்ன 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 கடைகள், பெட்டி கடை, டீ கடை, இல்லாட்டி துணி கடை, செருப்பு கடை எல்லாம் க்ளோஸ் பண்ணும். ஏன்னா இவன் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு எல்லாத்தையும் ரொம்ப சீப்புக்கு விற்பாரு, அந்த அளவுக்கு இவங்கனால என்ன பண்ண முடியாது, போட்டி போட முடியாது, கொஞ்சம் கொஞ்சம் பாப்பாங்க, அப்படியே டல் ஆயிட்டு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துல அவங்க என்ன பண்ணிடணும், க்ளோஸ் பண்ணிடணும். இது ரொம்ப ரசல் காலத்துல அவரு அமெரிக்கால சொல்லிட்டார். ஆனா இப்போ நம்ம ஒருவேளை நம்ம காலத்து நம்ம இடத்துல ரொம்ப அதிகரிச்சுட்டு, முன்னையெல்லாம் நாம இது பார்க்கணும், நான் பாக்கிறேன், ஒரு லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸ்ல நம்ம பாக்குறோம் இந்த மாதிரி ஸ்டோர்ஸ் எல்லாம் வரும். நெக்ஸ்ட் இவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா, ஒரு அமைப்பு உண்டு பண்ணிடுவாங்க, சங்கங்களை அறக்கட்டளை போட்டுடுவாங்க, நெக்ஸ்ட் அவங்களுக்குள்ள சில சட்டத்திட்டங்கள் போட்டுடுவாங்க, அவங்கள மாதிரி யாராவது பிசினஸ் பண்ணணும்னா இவங்க கிட்ட வந்து கேட்டுதான் அங்க பண்ணணும். பரவாயில்ல, நீங்க நான் அதிகமா சிந்திக்கல, நீங்களே சொன்னீங்க வாசன் சொன்னா கரெக்ட், கண்டிப்பா அதுக்கு ஒரு இது இருக்கும், அறக்கட்டளை இருக்கும். சோ இந்த மாதிரி ட்ரஸ்ட் வந்து நிறைய இருக்கும். இவர்கள் பெரும் பகுதி தங்கள் அகத்துல வச்சுக்குவாங்க, இதனால சாமானிய மனுஷன் சாதாரண வியாபாரிகளுக்கு மிகப்பெரிய நஷ்டம் வரும். இவங்களுடைய அனுமதி இல்லாம லைசன்ஸ் இல்லாம எந்த ஒருத்தரும் அந்த வியாபாரத்தை அங்க செய்ய முடியாது, அந்த ஒரு சூழலுக்கு அவங்க வந்துடுவாங்க. சோ இந்த ட்ரஸ்ட்ஸ், இந்த சங்கங்கள் அல்லது அறக்கட்டளைகளை நமது நாட்கள்ல ராட்சதர்கள் சொல்லும் போது எதுக்கு கம்பேர் பண்ணி சொல்றாரு, நோவாவின் நாட்கள்ல நடந்தது போல மனுஷகுமாரின் நாட்கள்ல நடக்கும். நோவா நாட்கள்ல ராட்சதர்களே இருந்தாங்கன்னா மனுஷகுமாரன் வந்திருக்கிற நாட்கள்ல ராட்சதர்களே இருக்கணும். யாரு, மனுஷகுமாரன் வந்துட்டார், ஆனா இப்போ ராட்சதர்கள் யார் அப்படின்னா, சகோதரர் சொல்லக்கூடிய ஆலோசனை, இந்த ட்ரஸ்ட், இந்த பெரிய பெரிய என்ன சொல்லலாம், அதாவது கார்பரேட் ஜெயின்ஸ், இங்கிலீஷ்ல கார்பரேட் ஜெயின் அப்படின்னா பெரிய கம்பெனி அல்லது கம்பெனி கார்பரேட் கூட்டுறவு வணிக, நீங்க என்ன பண்ணுங்க ராட்சதர்கள் அப்படிதான் வச்சுக்கோங்க நீங்க, கார்பரேட் ஜெயின்ஸ் இவங்க தான் அந்த கார்பரேட் ஜெயின்ஸ். எப்படி சொல்றாருன்னா, பிரதர் அழகா சொல்றாரு, இவங்க எப்படி நோவா நாட்கள்ல அங்க இருந்த மனுக்குலத்தை ஃபுல் கண்ட்ரோல்ல வச்சிருந்தாங்களோ, இந்த மனுஷகுமாரோடைய நாட்கள்ல கூட இந்த அமைப்புகள்ல ஜனங்களை கட்டுக்குள்ள வைப்பாங்க, பெரிய ஆதிக்கம் அங்க செலுத்துவாங்க. அந்த உலகம் எப்படி இவங்கனால ரொம்ப வேதனை அடைஞ்சிட்டோம். இவங்க இந்த உலகத்துல இந்த அமைப்புகள்னால மிகப்பெரிய வேதனை மனுக்குள்ள அவங்க அடைவாங்க. இது எப்படி சொல்றாங்கன்னா, அவங்க வந்து ஒரு ஹைபிரிட் இல்லைங்களா, தூதர்கள் யார் கூட மனுஷங்களோட இணைஞ்சிட்டு ஒரு ஹைபிரிட், ஒரு ஒரு உயர்ந்த ஒரு ஒரு மாதிரி சாதாரண பிறவிகள் கிடையாது. அதே போல தான் இவங்க கூட சொல்றாங்க. அவங்க எப்படி பிறந்துட்டாங்கன்னா, மாம்சம் பிளஸ் ஆவி அங்க மிக்ஸ் ஆயிட்டு அங்க வந்துட்டாங்க. இவங்க கூட அப்படித்தான். இவர்கள் பெற்ற அந்த ஞானம், இந்த டெக்னாலஜி, இந்த திறமை, இவ்வளோ பெரிய பிசினஸ் பண்ணக்கூடிய ஞானம், இதெல்லாம் தேவன் எப்படி கொடுத்தாங்கன்னா, இவங்களுக்கு கிறிஸ்தவ மண்டலத்துல சுவிசேஷம் பிரகாசிச்சதுனால அங்கு நடந்த வளர்ச்சி, அங்கு நடந்த கண்டுபிடிப்புகள், அங்கு நடந்த முன்னேற்றங்களை பயன்படுத்தி இன்னைக்கு உலகம் முழுக்க இந்த இவங்கெல்லாம் என்ன பண்ணிருக்கிறாங்க, உருவாகி இருக்கிறாங்க. சோ சுவிசேஷ ஒளி பிரகாசிச்சதின் விளைவு இது வரும்போது தேவனுடைய அனுக்கிரகமே பயன்படுத்துறாங்க. ஆனா முழுக்க முழுக்க எதுக்கு, சுயநலத்தின் ஆவியில அங்க மாம்சம், சுயநலத்தின் ஆவியில பயன்படுத்துறாங்க. தேவ வார்த்தையிலிருந்து உண்டாகிற ஆசீர்வாதத்தோட மாம்சீகமான சுயநலத்தை மிக்ஸ் பண்ணி இந்த மாபெரும் வணிக ராட்சதர்கள் நிக்கிறாங்க. இதுதான் ராட்சதர்கள். சோ இவர்கள் கூட ரொம்ப பெருகி இருக்கிறாங்க இன்னைக்கு காலத்துல. அதுவும் கூட ஒரு மிகப்பெரிய ஆபத்து, இந்த அமைப்பு ரொம்ப நாளே அங்க நீடிக்கிருக்கு. சில ஆழமான விஷயங்கள் நான் பேசல, ஏன்னா எனக்கும் புரியல. சார் நீங்க என்ன பண்ணலாம், கண்டிப்பா வால்யூம்ல போயிட்டு அங்க பேசலாம். ஆனா சகோதரர் சகோதர சகோதரிகளே, இதெல்லாம் பேசிட்டு அங்க முடிக்கிறது நாம அங்க பாக்குறோம். சோ இந்த ஏழாவது பாடம் நான் சுருக்கமா ரெண்டு கிளாஸ்ல முடிச்சிட்டேன். தேசங்கள்ல தேவன் கூற்றார், அதே வேளையில தமது கோபாக்கினையான அக்னி அவங்கள் மேல ஊத்துறார். அப்படி ஊத்த போடுற நேரத்துல இந்த அமைப்புகள் தங்களை அந்த அக்னிக்கு தகுதியுள்ளவர்களாக ஆக்கிட்டு இருக்கிறது பாக்குறோம். சோ இது எப்படியெல்லாம் நடக்குதுன்ட்டு அந்த ரெண்டு கிளாஸஸ்ல நாம சில முக்கியமான கொள்கைகள் மாத்திரம் அங்க பாத்துட்டுக்கிறோம். பணம் எல்லாம் ஒரு இடத்துல குவியுது, இன்னொரு இடத்துல வறுமை அங்க தாண்டவம் ஆடுது. ரெண்டு தரப்புக்கு இடையில அந்த உராயுதல் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே போகுது. அத ஒரு புரட்சியில வந்து முடியும். அதே வேளையில மனுஷன் சுயாதீனத்தை பயன்படுத்துறான் முற்றிலும் சுயநலத்தோட. அவனுக்கு சுதந்திரம் இருக்கு, ஆனா விழுந்து போன நிலைமையில சுதந்திரத்தை எப்படி பார்க்கணுமோ அப்படி பார்க்காம பரிபூரணனா இருந்து சுதந்திரத்தை அனுபவிக்கிற மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒருத்தர் சார்ந்தில்லாம இருக்கிறது கூட மிகப்பெரிய ஆபத்து. நெக்ஸ்ட் இந்த விஷயங்கள்லாம் ஏன் நீடிச்சு போகாது அப்படின்னா, பாருங்க, இந்த உலகமே இந்த ஒரு இயல் செயல்படணும்னா இந்த பொருளாதார சமுதாய அமைப்பு இந்த மாதிரி சில கொள்கைகள் இருக்குது. சோ அதெல்லாம் இன்னைக்கு மிகப்பெரிய தாக்குதலுக்கு உள்ளாயிருக்குது. அது சீரான நிலையில பயணிக்கக்கூடிய சூழல் இப்போ பூமியில இல்ல. ஏன்னா அந்த ஆசீர்வாதங்கள் ரொம்ப நாள் ஆசீர்வாதமா இருந்துச்சு, இப்போ அந்த ஆசீர்வாதங்களை மனுஷன் பயன்படுத்தின அந்த சுயநல நோக்கத்துல பயன்படுத்தினது ஒரு முக்கியமான சாச்சுரேஷன் பாயிண்ட் வந்திருக்கு. இதுக்கு மேல அவர் கீழே தான் போகும், மேல அவரு அங்க போக முடியாது. ஏன்னா எல்லாமே அந்த சாதகமான சூழல் அங்க மாறிட்டு இருக்குது. அந்த இயந்திரங்கள் கண்டுபிடிப்பு, ஸ்திரீகளினுடைய பங்கு, இந்த மாதிரி சுயநல நோக்கோடு வந்திருக்கிற பெரிய பெரிய வியாபார ஸ்தலங்கள் நிச்சயமா சாதாரண மனுஷனுடைய வாழ்க்கையை கேள்விக்குறி, மறுபடியும் அது அழிவுக்கே அங்க வழிநடத்தும். ஆனா சகோதரரு, ஒவ்வொரு தேசங்கள், இப்ப ஜப்பான்ல இன்னைக்கு தொழிலாளர்கள் நிலை எப்படி இருக்கு பேசுறார், அதே போல ஜெர்மனியில தொழிலாளர்களுடைய உரிமைகள் எப்படி இருக்கு பேசுறார், இதெல்லாம் நிறைய பேசுறார், நிறைய பேப்பர்ஸ் எல்லாம் காமிக்கிறார். எப்பயும் போல அதெல்லாம் நான் போகவே இல்லை, நீங்க அதை கொஞ்சம் படிக்க உங்கள் இடத்துல நான் அங்க கேட்கிறேன். ஆனா சகோதர சகோதரர், இந்த பாடத்தினுடைய சுருக்கமே என்னன்னா, எப்படி இந்த அமைப்புகள் அழிவுக்கு ஆயத்தமாகுது அப்படிங்கறத இந்த சில முக்கியமான தலைப்புகள்ல பார்த்திருக்கோம். அடுத்த வாரம் நாம ஒரு புது பாடம் வந்தா ஆரம்பிப்போம். அந்த பாடத்தை ஒரே கிளாஸ்ல நம்ம முடிப்போம். ரொம்ப சீக்கிரம் இந்த வாலியை நம்ம முடிக்க முயற்சி எடுக்கலாம். முக்கியமான காரியங்களை நோக்கி பயணிக்கலாம். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.